அப்போஸ்தலருடைய நடபடிகள் அத்தியாயம் 21.
நாங்கள் அவர்களை விட்டுப் பிரிந்து எபேசு பட்டணத்திலிருந்து கப்பலேறி நேராக கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் அடைந்து அந்த இடத்தை விட்டு பத்தாரா பட்டணத்திற்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து அதிலே ஏறிப்போனோம். சீப்புரு தீவை பார்த்து அதற்கு தெற்கே இருக்கிற சீரியா நாட்டிற்கு சென்று சீரு பட்டணம் துறைமுகத்தில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது.
அந்த இடத்திலே வாழ்ந்து வந்த
சீடர்களை கண்டுபிடித்து அங்கே 7 நாட்கள் தங்கினோம். அவர்கள் பவுலை பார்த்து, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் முடிந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் எல்லோரும் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு பட்டணத்திற்கு வெளியே எங்களை வழி அனுப்ப வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். அவர்களிடத்தில் விடைபெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் பயணத்தை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்திற்கு வந்து சகோதரர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்தி அவர்களோடு ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 நபர்களில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் நற்செய்தியாளர் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னி பெண்களாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் பல நாட்கள் அங்கு தங்கி இருக்கும் போது அகபு என்ற பெயர் உள்ள ஒரு தீர்க்க தரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடம் வந்து பவுலினுடைய இடுப்பில் கட்டியிருந்த கச்சையை உருவி தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைக்கு சொந்தமானவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் பிடித்து இதே போல கட்டி யூதர் அல்லாதவர்களுடைய கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இதை கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அங்கே இருந்தவர்களும் பவுலை வேண்டி கேட்டுக்கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் சோர்ந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல இறப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதிக்காததினாலே கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பயணத்திற்கான சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீடர்களில் சிலர் எங்களோடு வந்தார்கள். சீப்புரு தீவை சேர்ந்த மினாசோன் என்னும் ஒரு பழைய சீடனிடம் நாங்கள் தங்குவதற்காக அவனையும் அவர்களோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர்கள் எங்களை சந்தோஷமாக வரவேற்றார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை யாக்கோபியிடம் கூட்டிக் கொண்டு போனான். மூப்பர்கள் எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள். பவுல் அவர்களை வாழ்த்தி தன் ஊழியத்தினாலே தேவன் யூதர் அல்லாதோர்களிடம் செய்தவைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கிச் சொன்னான். யாக்கோபும் அங்கு இருந்தவர்களும் அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் பவுலை பார்த்து, சகோதரனே, யூதர்களில் ஆயிரக்கணக்கானோர் விசுவாசிகளாக இருப்பது உமக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு கவனமாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். யூதர் அல்லாதவர்களோடு இருக்கிற யூதர்கள் எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவும் வேண்டியதில்லை என்று நீர் சொல்லி அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதனை செய்கிறீர் என்று இவர்கள் உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கேள்விப்பட்டு
நிச்சயமாக கோபத்தோடு இங்கு வருவார்கள்.
எனவே உம்மை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டது உண்மையில்லை என்பதை காட்ட நீ ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் உமக்கு சொல்லுகிறதை நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், தேவனிடம் பொருத்தனை செய்து கொண்ட 4 பேர் எங்களிடம் இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து கொண்டு தேவாலயத்திற்கு போய் இவர்களோடு உம்மை சுத்திகரிப்பு செய்து கொண்டு இவர்கள் முடி வெட்டி கொள்வதற்கு வேண்டிய செலவையெல்லாம் நீரே செய்யும். அப்படி செய்தால் அவர்கள் உம்மை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் பொய் என்றும், நீ மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர் என்றும் எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான யூதர் அல்லாதவர்கள் இப்படிப்பட்டவைகளை கைகொள்ளாமல், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுத்தமானவைகளை சாப்பிடாமலும், கழுத்தை நசுக்கி கொல்லப்பட்ட மிருகம் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை சாப்பிடாமலும் தகாத உறவு கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பினோம் என்றார்கள். மறுநாளிலே பவுல் அந்த நான்கு மனிதர்களோடு சேர்ந்து தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலியை செலுத்தி முடிக்கும் வரைக்கும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த ஏழு நாட்களும் நிறைவேறும் பொழுது ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு மக்கள் எல்லோரையும் தூண்டிவிட்டு அவனை பிடித்து, இஸ்ரவேலர்களே, உதவி செய்யுங்கள், நம்முடைய மக்களுக்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த இடத்திற்கும் எதிராக எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான், இந்த தேவ ஆலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த இடத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசு பட்டணத்தைச் சேர்ந்த துரோப்பீமு என்பவன் நகரத்தில் பவுலோடு இருக்கிறதை ஏற்கனவே பார்த்திருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்திற்கு உள்ளேயும் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கம் உண்டானது. மக்கள் கூட்டமாக ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய முயற்சி செய்யும் போது எருசலேம் முழுவதும் கலக்கமாக இருக்கிறது என்று ரோம இராணுவ அதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் வீரர்களையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அங்கே ஓடினான். ரோம அதிபதியையும் போர் வீரர்களையும் அவர்கள் பார்த்த உடனே பவுலை அடிக்கிறதை நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது ரோம அதிபதி அருகில் வந்து அவனை பிடித்து இரண்டு சங்கிலிகளினாலே அவனை கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு மக்கள் பல காரியங்களைச் சொல்லி அதிகமாக கூச்சல் போட்டார்கள். அதிக சத்தத்தினாலே அதிபதிக்கு ஒன்றும் புரியாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது மக்கள் கூட்டம் அவனுக்கு பின்னே சென்று இவனை கொல்ல வேண்டும் என்று மிகுந்த கோபமாக சத்தம் போட்டதினாலே போர் வீரர்கள் அவனை தூக்கிக் கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற நேரத்தில் அவன் ரோம அதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா? பல நாடுகளுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதர்களை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் நீதானே என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள புகழ்பெற்ற தர்ஷு பட்டணத்தைச் சேர்ந்த யூதன், மக்களுடனே பேசுவதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று உம்மை கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். அவன் அனுமதி அளித்தபோது பவுல் படிகளின் மேல் நின்று மக்களை பார்த்து அமைதியாக இருக்கச் சொல்லி கையை அசைத்தான். மிகுந்த அமைதி உண்டானது. அப்பொழுது அவன் எபிரேய மொழியிலே பேசத் தொடங்கினான்.